ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ, വല്ലാ അക്ബത്തുൽ മുത്തഖീൻ, വല്ലാ ഉദ്വാന ഇല്ലാ അലദ്ദാലിമീൻ. വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ അഷ്റഫിൽ അംബിയാഇ വൽ മുർസലീൻ വഅലാ ആലിഹി വഅസ്ഹാബിഹി അജ്മഈൻ വമൻ തബിഅഹും ബിഇഹ്സാനി ഇലാ യൗമിദ്ദീൻ. അമ്മാ ബഅദ്. റബ്ബി ഇശ്റഹ്ലി സദ്രി വയസ്സിർലി അംറി വഹ്ലുൽ ഉഖ്ദതം മിൻ ലിസാനി യഫ്ഖഹു ഖൗലി. അളവറ്റ അരുളാളനും നിഹ്റല അൻപടിയനുമാകிய എല്ലാം വല്ല അല്ലാഹുവின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாராவாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இந்த நாங்கள் இங்கே பாடம் நடத்தக்கூடிய இந்த பாடத்திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய பெரும் பகுதி ஏற்கனவே இங்கே நடத்தப்பட்டது. இன்றைய தினம் இன்ஷால்லாஹ் ஒரு புதிய ஒரு பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தொடர்பான பாடம். இந்த பாடம் தான் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த பாடத்தை இன்ஷால்லாஹ் இந்த இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று வாரங்கள், திங்கள் வியாழன் ஆகிய இரண்டு வகுப்புகளும் வந்து இந்த பாடத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் இன்ஷால்லாஹ். எனவே இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது இதுக்கு முன்னால் பார்த்த பாடங்கள் எடுத்துக்கொண்டு எல்லாமே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது போன்றவைகள், அதே போன்று ஏனைய சட்ட திட்டங்கள், குர்பானியுடைய உணவினுடைய சட்டங்கள், அதே போன்று திருமணத்தினுடைய சட்டங்கள், இப்படி சட்ட திட்டங்களை தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் இப்போ இது பார்க்க போகிற இந்த பாடம் வந்து இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ இந்த எங்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய முழுமையான இந்த தூதுத்துவத்தை, இஸ்லாத்தினுடைய இந்த வாழ்க்கை திட்டத்தை கொண்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் சரியாக அறியாமல், அதை பற்றி ஒரு சரியான ஒரு தெளிவில்லாமல் நாங்கள் இஸ்லாத்தை பூர்ணமாக அறிந்தவர்களாக இருக்க முடியாது. எனவே கட்டாயமாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறையும் சரியான முறையில் நம்ம அறிஞ்சிக்கணும். நிறைய பேர் நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம், சுருக்கமாக சில விஷயங்களை அறிஞ்சு வச்சுக்கிறோம், அல்லது எங்கள் சமுதாயத்தில் ஊரில் நம்ம படிக்கும்போது சொல்லித்தரப்பட்டவைகள் நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த நாங்கள் அறிஞ்சு வைத்திருக்கக்கூடிய இந்த சில அம்சங்கள் வந்து சரியான ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதிகமான செய்திகள், சில செய்திகள் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் கூட அதிகமான செய்திகள் வந்து வெறுமனே சும்மா கதையாக அல்லது சில புராணங்களாக எழுதப்பட்டு வைத்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லாமல் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்காக சொல்லனா துன்பங்களை சந்தித்து பல்வேறு தியாகங்களை செய்து தனது வாழ்நாளை முழுமையாக இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செய்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான வாழ்க்கை வரலாறை ஒரு முஸ்லீம் அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் முதலாவதாக என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ளும். இப்போ இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாங்கள் படிப்பதற்கு முன்னால், அவர்களுடைய நேரடியாக அவருடைய வரலாற்றுக்குள் போவதற்கு முன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த அரேபிய தீபகற்பம், அந்த அரேபிய சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், சுருக்கமாக விளங்கிக்கணும். அப்படி விளங்கிக் கொண்டால்தான் இந்த நபி ஒருத்தர் எதற்காகவே இந்த நபி ஒருத்தர் அனுப்பப்பட வேண்டியதன் தேவை எங்களுக்கு சரியாக தெரியும். அந்த சமுதாயம் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால், அந்த சமுதாயம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கியிருந்தால், அந்த சமுதாயத்தில் வந்து கலாச்சார சீரழிவுகள், மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான செயல்கள், நடத்தைகள் இல்லாமல் இருந்தால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு தூதரை வந்து அல்லாஹ் தஆலா அனுப்ப வேண்டிய தேவை கிடையாது. அப்போ அந்த சமுதாயம் மிக மோசமானவர்களாக, மிக ஒரு 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 அதாவது வந்து காட்டு மிராண்டிகளாக அந்த மக்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களிலிருந்தே ஒருவரை தூதராக அனுப்பி அவர்களை சீர்படுத்த முயற்சித்தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாறுனும் பொழுது கட்டாயமாக அவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அவர்களுக்கு முன்னால் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் வந்து அவர்களிடத்தில் மார்க்கம் என்று இருந்தது வந்து சிலை வணக்கம். குறிப்பாக மக்காவுடைய அந்த பிரதேசம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் வந்து சிலை வணக்கம் தான் மிக பெரும்பான்மையாக வந்து அவர்கள் மத்தியில் இருந்தது. சிலை வணக்கத்தில் வந்து ஊழியர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து இந்த சிலை வணக்கத்தை வந்து என்ன செய்தார்கள், இஸ்லாமிய இந்த நேரிய மார்க்கம், இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய, இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த, அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்த, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹி இஸ்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த மார்க்கத்துக்கு, இந்த தூய அகீதாவுக்கு ஏகத்துவத்துக்கு மாற்றமான சிலை வணக்கத்தை என்ன செய்கிறார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்த காரணத்தினால்தான் என்ன செய்யப்படும், அவர்களுடைய அந்த காலத்துக்கு வந்து அறியாமை காலம்னு சொல்லப்படும். அப்போ அவர்கள் உண்மையான, அதாவது அறிவு ரீதியாக உறுதி செய்யப்பட்ட, எல்லாம் வல்ல இறைவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமாக பல சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால அவர்களுக்கு அறியாமை காலம் என்று சொல்லப்படும். மாற்றமாக அவர்கள் வந்து அனைவருமே மடையர்களாக, அறிவே இல்லாதவர்களாக இருக்கவில்லை, அவர்கள் அறிவிலே மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். மொழியிலே, அதே நேரத்தில் வந்து கவிதை நடையிலே, அதே நேரம் இலக்கணத்திலே, இலக்கியத்திலே அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். அதுல இந்த எதுவுமே அவர்களுக்கு அறிவுல குறைபாடு நிமிக்கல. ஆனால் எந்த அறிவு மனிதனுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அறிவு இல்லாமல் இருந்தது. அதாவது வந்து என்னை படைத்த ஒருவனை மாத்திரம் வணங்குவதை விட்டுவிட்டு அந்த படைக்கப்பட்ட பொருட்களை ஏனையவர்களை வந்து படைத்தவனுக்கு இணையாக்கி அவற்றையெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செயற்பாட்டை செய்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், அந்த காலத்துக்கு வந்து அறியாமை காலம், ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லப்படும். அப்போ ஜாஹிலியா காலம்னு நாங்கள் நினைச்சிடப்படாது. என்ன அந்த காலத்துக்கு இருந்தவெல்லாம் மடையன் நினைச்சிடப்படாது. அபு ஜஹல், உத்துபா, ஷைபா இவெல்லாம் வந்து மடையம் கிடையாது, மிகப்பெரிய அறிவாளிகள் இவர்கள். ஆனால் வந்து ஏன் மடமைத்துவம், மடமை காலம் அல்லது அறிவு இந்த அறியாமை காலம் ஏன் சொல்லப்படுது என்று சொன்னால், ஜாஹிலியா காலம் சொல்லப்படுது என்று சொன்னால், அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஒருவனை மாத்திரம் வணங்காமல் அந்த கொள்கை அவர்களுக்கு தெரிந்தும், அந்த கொள்கை அவர்களுடைய மூதாதையர்கள் அதை பின்பற்றியும் கூட அதையெல்லாம் தூக்கியிருந்து விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், சிலை வணக்கத்தை பின்பற்ற காரணத்தினால் தான், சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் தான் அவர்களுக்கு என்ன செய்கிறோம், அறியாமை கால மக்கள் என்று சொல்லி சொல்கின்றோம். அவ ஏக இறைவனாகி அல்லாஹுவை விடுத்து அவர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால், நூற்றுக்கணக்கான தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். இதில் மிக பிரபலியமாக இருந்தது வந்து லாத்து, மனாத்து, உஸ்ஸா, ஹுபுல் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அந்த தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள். அவர் பேர் வைத்திருந்தார் தெய்வங்களுக்கு. இந்த இவர்கள் பேர் வைத்திருந்த இந்த லாத்து, மனாத்து, உஸ்ஸா இந்த சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களை பொறுத்தவரையில் வந்து இவர்கள் வந்து அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய, அவர்களுக்கு முன்னால் வந்து வாழ்ந்த நல்ல மனிதர்கள். இவர்கள் இந்த தெய்வங்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த நல்ல மனிதர்கள். அவர்கள் அவங்களுக்கு முன்னால் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள், மரணிச்சதுக்கு பின்னால் அவங்களை கடவுளாக்கிட்டாங்க. மரணிச்சதுக்கு பின்னால அவங்கள கடவுள், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வந்து வத்து சுவா யஊசு யஊக்கு நஸ்ர என்று சொல்லப்படக்கூடிய நான்கு நல்லடியார்கள் வாழ்ந்து அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களை கடவுளாக்கினார்களோ அல்லது கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினார்களோ அதே செயலை தான் செய்கிறார்கள் இந்த லாத்து, மனாத்து, உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த இவர்களுடைய விஷயத்தில் வந்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் மரணித்ததற்கு பின்னால அவர்களை வந்து கடவுளாக்குறார்கள். இந்த லாத் என்று சொல்லக்கூடியவர் வந்து இவரை பற்றி நாங்கள் வரலாற்றில் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார் சொன்னார், கான எழுத்து சவீக்கலில் ஹுஜாஜ். அவர் என்ன செய்தார், அவர் வந்து ஹாஜிகளுக்கு வந்து ஒரு வகையான உணவு பண்டத்தை வந்து செய்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார். மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகள், மக்காவுக்கு என்ன செய்ய அறியாம காலத்தில் ஹஜ்ஜிக்கு வருவாங்க, அப்ப ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். வந்து அவங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார். இவர் மரணிச்சதுக்கு பிறகு இவர் என்ன செஞ்சிட்டாங்க, கடவுளாக மாத்திட்டாங்க. அப்ப இந்த மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, இவர்கள் வந்து இப்படியானவர்களை வந்து கடவுளாக ஆக்கி அவர்களுக்கு சிலைகளை வடித்து அவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதே நேரம் வந்து யூத கிறிஸ்தவ மதத்தவர்களும் நெருப்பு வணங்கிகளும் வந்து அரேபிய தீபாட்டத்தில் இருந்தாங்க. ஏனைய பகுதிகளில் மக்காவில் பெருசாக இல்லாட்டியும் கூட ஏனைய பகுதிகளில் வந்து யூத கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, நெருப்பு வணங்கிகள் இருந்தாங்க. அதே நேரம் இன்னும் ஒரு சாரா இருந்தாங்க யாருன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஓரிரை கொள்கை, ஹனீஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹுனஃபா என்று சொல்லுவார்கள் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஓரிரை கொள்கையை கடைபிடித்து வந்த ஒரு சிலரும் மக்காவில் இருந்தாங்க. ஒரு சொற்ப பேர் தான், அது உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள், இது போன்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னால், இவங்க சிலை வணங்கல், இவங்க நம் உத்தியோகத்துக்கு முன்னால் கூட சிலை வணங்கல், இவங்கெல்லாம் ஹனீஃபுகளாக இருந்தார்கள், ஹுனஃபான் சொல்லப்படும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏகத்துவ கொள்கையில வந்து அப்படியே அதை கடைபிடித்தவர்களாக இருந்தார்கள். அப்ப அவருடைய மத ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னால் வந்து மிக முக்கியமாக சிலை வணக்கம் தலைவிரித்தாடியது. யூத கிறிஸ்தவர்கள் நெருப்பு வணங்கிகள் ஆங்காங்கே வேற வேற பகுதிகளில் இருந்தாங்க. அதே நேரம் மக்காவில் இந்த மாதிரி ஹுனஃபாக்கள் என்பவர்களும் இருந்தார்கள். இதுதான் மார்க்க ரீதியான ஒரு நிலைப்பாடு. அவர்கள் எப்படி இருந்தார்கள், இதுதான் சுருக்கமான நிலைப்பாடு. அதே நேரம் பொருளாதார நிலையை எடுத்துக்கொண்டான்னு சொன்னால், அவங்க வந்து கிராமப்புறத்தில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள், பெரும்பாலும் மேய்ச்சலை நம்பியவர்களாக, ஆடு மாடுகளை, ஆடு கால்நடைகளை வளர்ப்பதில் வந்து மிக முக்கியமாக என்ன செய்தார்கள், அதைத்தான் அவருடைய பிரதானமான வருவாயாக கொண்டிருந்தார்கள். அப்போ இது வந்து கிராமப்புறங்களில் இருந்தவங்க. நகரத்தில் வாழ்ந்தவங்க, மக்கா வந்து மிகப்பெரிய ஒரு மத்திய நகரமாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு பொருளாதார மையமாக இருந்தது. அதாவது வடக்கிலிருந்து தெற்கே நோக்கி போகக்கூடியவைகள் எல்லாம் வந்து மக்காவின் வழியாகத்தான் போகக்கூடிய இருந்தது. ஷாம் தேசத்திலிருந்து சிரியா, இந்த மாதிரி பலஸ்தீன் இந்த பகுதிகளிலிருந்து வந்து யமனை நோக்கி போகிறதெல்லாம் வந்து மக்கா வழியாகத்தான் போகக்கூடியதாக இருந்தது. அப்போ மக்காவுடைய நகர்ப்புறத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து என்ன செய்தார்கள் சொன்னால், வியாபாரம் மற்றும் விவசாயம், சொற்பல விவசாயம் வந்து வியாபாரத்தில் முக்கியத்துவம் செலுத்தக்கூடியதாக இருந்தாங்க. அப்போ இதுதான் வந்து என்னென்னு சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் வந்து அரபு தீபாட்டில் மக்கா என்ன செஞ்சு மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்தது. அப்போ மக்காவுடைய நகரத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து வியாபாரத்தில் முக்கியத்துவம் செலுத்தக்கூடியதாக இருந்தாங்க. கிராமப்புறங்களில் வாழ்ந்தவங்க வந்து கால்நடைகள், விவசாயம் இதில் வந்து முக்கியத்துவம் செலுத்தக்கூடியதாக இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து அவர்களுடைய அந்த பண்டை கால அமைப்பில் வந்து அழகான வீடுகளை கட்டி மக்கா நகரத்தில் வாழ்ந்தவர்கள் அழகான முறையில் வந்து என்ன செய்ய நாகரீகமான முறையில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்காவாசிகள். அப்போ அவருடைய நாகரீகம் ஈக்கல்யான்னு கேட்டால் நாகரீகம் இருந்துச்சு, அறிவு இருக்கலையானு கேட்டால் அறிவு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே இருந்தாலும் கூட எது இருக்க வேண்டுமோ அது இருக்கவில்லை. எல்லாம் வல்ல இறைவனை மாத்திரம் வணங்காத காரணத்தாலும் அவருக்கு அவங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் ஜாகிரியா கால மக்கள் என்று சொல்கின்றோம். இது வந்து பொருளாதார ரீதியான நிலைமை. அதே போன்று சமூக வாழ்க்கை எடுத்துக்கொண்டு சொன்னால், சமூக ரீதியான செயற்பாடுகள் எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து என்ன செய்யலை, நீதி என்பதற்கு இடமே இருக்கல. அக்கிரமங்கள், மோசமான செயற்பாடுகள், மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான பாவங்கள், மிகப்பெரும் பாவங்கள் எல்லாம் தலைவிரித்தாடியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பலகீனமானவனுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, அவனுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கல. பல மாணவர்கள் என்ன செய்வார்கள், பலகீனமானவர்களை அப்படியே அடித்து உதைத்து அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் அப்படியே பலவந்தமாக பெற்றுக்கொள்வார்கள். அதே போன்று வந்து பெண்களுக்கு வந்து என்ன செய்யாது, எந்த ஒரு உரிமையும் வழங்கப்படாது. பெண்களை வந்து என்ன செய்தார்கள், ஒரு அடிமைகளாக ரோட்டில் போட்டு என்ன செய்தார்கள், ஒரு வியாபார பொருளை போன்று விற்றார்கள். அதே நேரம் பெண் பிள்ளைகள் பிறந்தது என்று சொன்னால் அதை வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமாக பார்த்தார்கள். பெண் பிள்ளைகள் பிறந்த சொன்னால் வைதா புஷ்யர் அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜுஹு முஸ்வத்தா வஹுவ கதீம். அல்லாஹ் தஆலா சொன்னால் குர்ஆன்ல வந்து, எப்படி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் வந்து அப்படியே கருத்து போய் மிக கடுமையாக கோபப்படுகிறார்கள் அவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப இப்படி அவர்களுக்கு பெண் பிள்ளையை பிடிக்காது, ஆண் பிள்ளைகள் சொன்னா அதை பிடிக்கும், அதை வந்து அதை வைத்து பெருமை அடித்துக் கொள்வார்கள். ஆண் பிள்ளைகள் இருக்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுவார். பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதை அப்படியே குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உயிரோடு. இந்த மாதிரியான அதே நேரம் மிக மோசமான என்ன இந்த பல மனைவிமார்களை என்ன செய்யறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட எத்தனை மனைவிமாரனாலும் ஒருத்தனை வச்சுக்கலாம், ஒருவன்ற மனைவி இன்னொருவரோடு இருக்கலாம், இன்னொரு மனைவி இன்னொரு அந்த மாதிரி என்ன, இந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் விபச்சாரம் வந்து எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் என்ன செய்தார்கள் இவர்கள் இருந்தால். சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் பெரிய பெரிய யுத்தங்களை நடாத்தி கொண்டு இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய யுத்தங்கள்லாம் நடைபெற்றது. சாதாரணமாக இந்த மதீனாவில் வாழ்ந்த அவுசு ஹசரஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கோத்திரங்களுக்கும் வந்து நூற்றுக்கணக்கான வருடங்கள் யுத்தம் நினைச்சு. என்ன யுத்தத்துக்கு காரணம்னு சொன்னால் இவங்களில் பத்து பேர் அவங்கள கொண்டதோ, அவங்கள பத்து பேர் வந்து இவங்களை கொண்டதோ இல்லை, சாதாரணமாக மேய்ச்சல் நிலையத்தில் வந்து அவங்களுடைய இவங்களோட மேய்ச்சல் நிலையத்தில் அவங்களோட ஒட்டகம் வந்து கொஞ்சம் பூந்துருச்சு, அதுக்காகவே என்ன செஞ்சாங்க, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வந்து யுத்தம் செஞ்சாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்கான யுத்தம் செய்கிறது, ஆளை கொள்றது, வெட்டுறது, குத்துறது, இந்த மாதிரியான ஒரு 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 சமூக ரீதியாக வந்து மிக மோசமான பாவங்கள் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் மது, மாது, சூதாட்டம் இது போன்றவற்றில் வந்து மிக சரளமாக என்ன செய்தார்கள் அவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் என்ன செஞ்சு மக்காவுடைய காலப்பா மக்காவுடைய மற்றும் மக்காவை சூழல மக்களுடைய நிலைப்பாடு இருந்தது. வணக்க வழிபாடு ரீதியாக சிலை வணக்கம், பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தாங்க, சமூக ரீதியாக வந்து மிக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில தான் அல்லாஹ்வுத்தல என்ன செய்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அந்த சமுதாயத்திலே வந்து அப்துல்லா மற்றும் ஆமினா என்று சொல்லக்கூடிய அந்த இருவருக்கு வந்து மகனாக அல்லாஹ்வுத்தல என்ன செய்கிறான், மக்காவில் வந்து பிறக்க வைக்கின்றான்.